2018 ஆண்டு ஏப்ரல் மாத தென்றலிதழில் ஒரு அரிசோனன் அவர்கள் எழுதியுள்ள மயக்கும் மரகத தீவு என்னும் கட்டுரை பயணம் பகுதியில் இடம்பெறுகிறது. பகுதி 4, ஒலி வடிவம், சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். விடியற்காலையில் எழுந்து மரவன் புலவு ஐயாவின் வீட்டிற்கு வெளியில் வந்தேன். வீட்டுச் சுவர் முழுவதும் சிறிதும் பெரிதுமாக ஓட்டைகள். எப்படி இத்தனை ஓட்டைகள்? என் அருகில் வந்து நின்ற மரவன் புலவு சச்சிதானந்தம் ஐயா, புன்னகை மாறாமல், இவை உள்நாட்டு போரின் நினைவு சின்னங்கள், குண்டு பாய்ந்த தடங்கள் என்று விளக்கினார். ஏன் சாந்து பூசி அழைக்கவில்லை என்று கேட்கிறேன். நிகழ்ந்த பயங்கரம் மீண்டும் நிகழக்கூடாது. அமைதி எத்தகைய விலை கொடுத்து பெறப்பட்டது என்பது பார்ப்பவர்கள் தெரிந்து கொள்ள இது சாட்சியாக இருக்கும் என்றார். அவரது சிரிப்புக்குள்ளே புதைந்திருந்த வேதனையை என்னால் உணர முடிந்தது. அவர் வீட்டருகே உள்ள வள்ளக்குளம் பிள்ளையார் கோவிலும் போரில் முழுவதும் சேதமடைந்திருந்தது. குண்டு காயங்களோடு கோவில் மணி கொண்டு இருக்கிறது. யாழ்ப்பாணத்தை சுற்றி பார்த்தால் போரில் சேதமான நூற்றுக்கணக்கான வீடுகள் கூரையில்லாமல் இடிபாடுகளாக புதர்கள் அடர்ந்து காணப்பட்டன. உரிமையாளர்கள் இங்கு இல்லை, யாரும் உரிமை கோராததால் இப்படியே கிடக்கின்றன என்று விளக்கம் கிடைத்தது. மற்றொரு இடிந்த வீட்டின் அருகில் ஒரு பட்டு போன மரம். யாழ்ப்பாணம் கோட்டையை பார்த்த போதும் இதே அழிவின் கோலம்தான். 17ஆம் நூற்றாண்டில் போர்ச்சுகீசியர் யாழ்ப்பாணத்தை கைப்பற்றி அங்கு ஒரு கோட்டையை கட்டினர். அது டச்சுக்காரர்களால் இடிக்கப்பட்டு புதிதாக வேறொன்று கட்டப்பட்டது. இலங்கை உள்நாட்டு போரில் விடுதலை புலிகள், இலங்கை இராணுவம் இவற்றின் கையில் மாறி மாறி வந்தது. இப்போது மதில் சுவரை தவிர மற்றெல்லாம் இடிபட்டு பழைய மரபு சின்னமாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது. கோட்டை சுவர் மீது ஏறி நின்றால் உள்ளே தென்படும் அழிவு நெஞ்சை உலுக்குகிறது. யாழ்ப்பாணத்தின் கடைகள் புது பொலிவுடன் விளங்குகின்றன. பொருள்களால் கடைகள் நிறைந்திருக்கின்றன. ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் சிறிது நேரம் சுற்றினோம். கிறிஸ்துமஸ் அலங்காரம் கண்ணை பறித்தது. மரவன் புலவு ஐயா சுவையான பனைவினை தின்பண்டங்களை வாங்கி எனக்கு அன்பளித்தார். இலங்கையின் 5 சிவன் கோவில்களில் ஒன்றான நாகுலேஸ்வரம் யாழ்ப்பாணம் தீபகற்பத்தில் உள்ளது. இதுவும் போர்ச்சுகீசியரால் இழித்து தள்ளப்பட்டு மீள கட்டப்பட்டதுதான். உள்நாட்டு போரில் இதன் கோபுரம் சேதமடைந்தது. கோவில் ராஜகோபுரம் புதுப்பிக்கப்பட்டு வருகிறது. எதிரில் கடற்கரை அருகில் கீரிமலை கோவிலும் அதற்கருகில் வெந்நீர் குளம் ஒன்றும் இருந்தன. கடலுக்கரையில் வெந்நீரா என்று வியந்தேன். அங்கும் ஓரிருவரே இருந்தார்கள். கடற்கரை ஓரமாக மேற்கே சென்றால் மிக அமைதியான சூழலில் சங்கமித்திரை விகாரமும் பெரிய சிவபெருமான் சிற்பமும் உள்ளது. யாழ்ப்பாணம் நகர் புதுப்பிக்கப்பட்டு கலைமகள் யாழுடன் நம்மை வரவேற்கும் யாழ் நூலகமும் நினைவு தூணும். அருகிலேயே இலங்கை தமிழ் மன்னர்கள் எல்லாளன், பரராஜ கேசரி இவர்களின் பொன்வண்ணம் பூசப்பட்ட சிலைகளும் கண்ணை கவர்கின்றன. புதுப்பிக்கப்பட்டு வரும் கோவில்களில் மாவிட்டபுரம் கந்தசாமி கோவிலும் அடங்கும். தமிழக சிற்பிகள் இங்கே புனரமைப்பு பணிகளை செய்வதை பார்க்க முடிந்தது. யாழ்ப்பாணத்திலிருந்து காரைக்கால் நாகைப்பட்டினத்திற்கு கப்பல் பயணத்தை துவக்கும் விஷயம் பற்றி பேசுவதற்காக மரவன் புலவு என்னையும் அழைத்து சென்றார். யாழ் மாவட்ட செயலர், இந்தியாவில் மாவட்ட கலெக்டர் வேதநாயகம் அவர்களை சந்தித்து பேசினோம். அவரும் தமிழர், எங்களுடன் அன்பாக தமிழில் உரையாடினார். அமெரிக்கா வாழ் தமிழர்கள் மற்றும் தமிழ் நிகழ்ச்சிகளை பற்றி கேட்டு அறிந்து கொண்டார். என்னுடன் தொலைபேசி தொடர்பில் இருந்த நீர்வேலி மயூரகிரி சர்மா அவர்களையும் சந்தித்தேன். அரசு பணியாற்றிய போதிலும் நீர்வை செல்ல கதிர்காம கோவிலில் அர்ச்சகராகவும் தமது தந்தைக்கு உதவியாக தொண்டாற்றி வருகிறார். இளவயதில் உள்நாட்டு போர் நடந்த போது அவ்வப்போது ஒளிந்து ஓடிய நினைவுகளை என்னுடன் பகிர்ந்து கொண்டார். இருப்பினும் இலங்கையின் மீது அவர் வைத்திருக்கும் பற்று என் நெஞ்சை நெகிழ்த்தியது. மரவன் புலவு அவர்களின் சிறந்த நண்பரான அவர் அடுத்த நாள் எங்களை நல்லூர் கந்தசாமி கோவில், காரைநகர் ஈழச் சிதம்பரம், பொன்னாளி வரதராஜ பெருமாள் கோவில்களுக்கு அழைத்து சென்றார். நல்லூர் கந்தசாமி கோவில் புதுப்பிக்கப்பட்டு கருத்தை கவரும் விதத்தில் அமைந்துள்ளது. அங்கு கருவறையில் முருகனின் வேருக்குத்தான் பூசை, மூலவர் சிலை இல்லை. இங்கு இந்துக்கள் மட்டுமின்றி சிங்கள பௌத்தர்களும் வழிபடுகிறார்கள். தீவாக இருந்த காரைத்தீவுக்கு சாலை அமைத்து காரைநகர் என்று பெயரை மாற்றி இருக்கிறார்கள். அங்கு இருக்கும் ஈழச் சிதம்பரம் சென்ற போது அக்கோவிலில் திருவிழா நடந்து கொண்டிருந்தது. அக்கோவிலுக்கு 3-5 நிலைகளுள்ள 2 ராஜகோபுரங்கள் இருக்கின்றன. கோவில் உட்பிரகார சுவர்களை ஆடலரசன் அம்பலவாணனின் 108 தாண்டவ கோலங்கள் அலங்கரிக்கின்றன. முருகனின் பிறப்பு வளர்ப்பு சுதை சிற்பங்கள் மிளிகின்றன. பொன்னாளி வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு ஒரு ஐரோப்பியர் வந்திருந்தார். அவர் கேட்ட சில கேள்விகளுக்கு விடையளிக்க இயலாமல் வழிகாட்டி திகைத்த போது அவரது கேள்விகளுக்கு நான் விளக்கம் அளித்தேன். காரி நகரில் இருந்த காசுவரியினா கடற்கரையில் மயூரகிரி அவர்கள் கொணர்ந்திருந்த உணவை பகிர்ந்து கொண்டு கடற்காற்றை அனுபவித்தோம். பயணிகளுக்காக அங்கு மூங்கில் பெஞ்சுகள் உள்ள அலங்கார குடிசைகளும் ஓடு வேயப்பட்ட திறந்த வழி கட்டிடங்களும் உள்ளன. கல்வியை கடைச்சரக்காக விற்கும் இந்நாளில் வேதத்தை இலவசமாக கற்பித்து வருகிறார் 1000 பிறை கண்ட 80 வயது இளைஞர் மகாதேவ குருக்கள். இணுவில் சென்று அவரை சந்தித்து அளவலாவினேன். அரிசோனாவில் ஆனைமுகனாலயம் ஆகம முறைப்படி எழும்பி வருவதை அறிந்தார் அவர் மிகவும் மகிழ்ந்தார். மறுநாள் காலையில் பிரிய மனதில்லாமல் யாழ்ப்பாணத்தை விட்டு கிளம்பினோம். கிழக்கே உதித்த செங்கதையை கண்டபோது குருதி குளியல் கண்ட இலங்கை தமிழர்கள் வாழ்வில் அமைதி புத்தளி பரப்பும் என்ற மனம் நம்பிக்கை கொள்ள ஆரம்பித்தது. கிளிநொச்சி ஒமுனியா வழியாக அனுராதபுரம் சென்றோம். அனுராதபுரத்தில் புத்தர் காலடி உள்ள இசுருமணிய விகாரம், தமிழ் மன்னன் எல்லாளலின் சமாதி இவைகளை பார்த்தோம். அங்கிருந்து திரிகோணமலை செல்லும் வழியில் ராவணன் தனது தாயாருக்கு திதி செய்வதற்காக தோண்டியது என்று சொல்லப்படும் வெந்நீர் ஊற்றுகளில் காலை நனைத்து முன்னோர்களை நினைத்து கொண்டோம். திரிகோணமலையில் கோணேஸ்வரரை தரிசித்ததை சொல்ல தனி கட்டுரையே எழுத வேண்டும். அங்கேயே நிலாவெளி என்னும் ஊரிலிருந்து லக்ஷ்மி நாராயணர் கோவிலுக்கு சென்று தரிசித்தோம். இரவு திரிகோணமலையில் தங்கினோம். மறுநாள் பலநருவா சென்று ராஜராஜன் கட்டிய சிவன் கோயில், பராக்கிரம பாகு கட்டிய பௌத்த விகாரங்கள், மாளிகை இவற்றை பார்த்தோம். அனைத்தும் கலிங்கமாகனின் படையெடுப்பினால் அழிக்கப்பட்டு இடிபாடுகளாகவே இருக்கின்றன. போரினால் கலை செல்வங்கள் எப்படி அழிந்து போகின்றன என்பதை காணும்போது கண்களும் நெஞ்சும் கலங்குவதை தடுக்க முடியவில்லை. நாங்கள் உணவருந்திய போது நாங்கள் தமிழில் பேசுவதைக் கண்டு அங்கு வந்திருந்த இளம் இஸ்லாமிய தம்பதியினர் எங்களிடம் பேச்சு கொடுத்தனர். சிறிது நேர உரையாடலுக்கு பின்னர் தமது வீட்டுக்கு வந்து உணவருந்தி செல்லுமாறு அழைத்தனர். அவர்களது அன்பு எங்களை நெகிழ்த்தியது. நாங்கள் உடனே புறப்பட வேண்டியிருந்ததால் இணங்க முடியவில்லை. கண்டி வழியாக நுவராலியா எனும் மலைவாசத்தலத்திலே இரவு தங்கினோம். ஊட்டியில் இருப்பது போலவே அங்கும் ஓர் அழகான ஏரி வளைந்து நெளிந்து செல்லும் மலைப்பாதை, தேயிலை தோட்டங்கள். காலையில் சீதா இலியாவில் ராவணன் சீதையை சிறை வைத்த இடத்தையும், மே 2016 குடமுழுக்கு செய்விக்கப்பட்ட ராமர் கோவிலையும் கண்டோம். மிகவும் அமைதியான இடம். கோவிலுக்கும் சீதையின் சிறைக்கும் இடையில் ஒரு அழகிய ஓடை சலசலத்து போகிறது. கோவில் நிர்வாகி ஜீவராஜா, அர்ச்சகர் திலகேஸ்வர சர்மா அங்கு ஒரு புத்த விகாரம் கட்ட முயன்றதை தடுத்து சீதையம்மன் கோவிலை கட்டியதை விளக்கினார்கள். அங்கிருந்து கதிர்காமம் செல்லும் வழியில் கந்தசாமி கோவில் என்று மூடப்பட்டு அதன் அருகில் ஒரு புத்தர் சிலை நிறுவப்பட்டிருப்பதையும் கண்டோம். செல்ல கதிர்காம பிள்ளையாரை வழிபட்டுவிட்டு கதிர்காம முருகனை தரிசித்தோம். அங்கு ஒரு திரையில் தான் முருகன் காட்சியளித்தார். வழிபாடும் சிங்களவர்களால் தான் நடத்தப்பட்டது. அனைவருக்கும் திருநீர் வழங்கிய சிங்களவர் என்னையும் என் மனைவியையும் அன்புடன் அழைத்து அங்கு நிற்க செய்தார். மனம் நிறைவடையும் வரை கண்குளிர மனக்கண்ணால் கதிர்காம முருகவேளை தரிசனம் செய்துவிட்டு வந்தோம். அங்கு முருகனை தொழ வந்தவர்கள் பெரும்பாலும் சிங்களவர்களே. வெள்ளாடை அணிந்து கோவிலுக்கு வருகின்றனர். வழியில் புத்தர் கோவிலில் பிள்ளையார், சிவன், முருகன் ஆகியோருக்கும் சிலைகள் இருக்க கண்டேன். கொழும்பு திரும்பினோம். வள்ளவத்தையில் மரவர் புலவு ஐயாவின் நண்பரும் அமெரிக்காவில் இருக்கும் இலங்கை நண்பர் அரவிந்தன் தயாபரனின் தந்தையுமான காசிப்பிள்ளை தயாபரன் அவர்கள் வீட்டிற்கு சென்றோம். அவர் எழுதிய மலேசிய நினைவுகள் என்ற ஆங்கில புத்தகத்தை நினைவு பரிசாக அளித்தார். அன்று மாலை சென்னை திரும்பினோம். விமானத்தின் சன்னல் வழியாக பார்த்து கொண்டிருந்தேன். அந்த மரகத தீவு மெல்ல மெல்ல என் கண்களை விட்டு விலகி போனது, மனதை விட்டல்ல. அப்படி என்ன ஒரு பிணைப்பு அந்த 10 நாள்களில் ஏற்பட்டு விட்டது என்றே தெரியவில்லை. முற்றும். ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.